நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியேந்த நிறம்மை காக்கவே, சமாதியேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகமும் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் அனுபவத்தை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று நேற்று கேள்வி எழுப்பிய அதே அன்பரிடமிருந்து எங்களுடைய காலை நற்சிந்தனையிலிருந்து பல வசனங்களுக்குரிய விளக்கம் கேட்டிருக்கின்றார். கடந்த 2-3 தினங்களாக நான் வாசித்த பகுதிகளிலிருந்து அதற்கு முடிந்தளவு விடை காண்போம். அவரிடமிருந்து மாத்திரம்தான் அந்த கேள்வி வந்திருக்கின்றது என்று இன்றைய சத்சங்கத்திற்கு பாபாஜி என்ன கூறுகின்றார் எங்களுக்கு என்பதை அறிவோம். முதலாவதாக ஒரு கேள்விக்கு விடை கேட்கின்றார். ஆற்றல், குணம், வல்லமை ஆகியவை எங்கு இருக்கின்றதோ அங்கு தெய்வீகம் வழிபடும் என்கின்றது பகவத்கீதை. அதை திவ்ய விபூதி எனப்படும் என்று போட்டிருக்கின்றார் பாபாஜி. அவருடைய கேள்வி, திவ்ய விபூதி என்றால் என்ன? அது நானும் முதல் கேள்விப்படாத சொல்லித்தான், ஆனால் நான் பல அன்பர்களுக்கும் சொல்லி இருக்கின்றேன். ஏதாவது வைசப் பாபாஜி தெய்வீக குரலில் உங்களுக்கு விளங்காத சொல்லுகள் இருந்தால் நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது அந்த புத்தகத்தின் பின்பகுதியில் அப்படியான சொல்களுக்குரிய, பெரும்பாலான சொல்களுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை பாருங்கள் என்று. அதே போல இந்த சொல்லும் பின்னால் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திவ்ய விபூதிக்குரிய கருத்து, பொதுவான கருத்து தெய்வீக சக்தி. ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி, திவ்ய விபூதி என்றால் என்ன ஐயா என்றால் அது தெய்வீய சக்தி. அதை வைத்து அடுத்த 2 வசனங்களையும் வாசித்து பார்ப்போம். அங்குதான் அந்த உண்மை புலப்படும். இந்த ஒளிகள், அதாவது திவ்ய விபூதி, இவ்வுலகை மறைந்தே ஆளும் பரம்பொருளின் வெளிப்பாடுகள். இவற்றில் ஆன்மீக குணம் உண்டு. பாபாஜியின் எளிய ஆளுமையில் இந்த அரிய ஆன்மீகத்தன்மை வெளிப்படுவதை காணலாம். அவரிடம் தெய்வீகத்தின் சாட்சியை வாழும் உண்மையாக காண முடிகின்றது. ஆகவே இந்த திவ்ய விபூதி என்பது தெய்வீக சக்தி என்று அறிந்தவுடன் அடுத்த 2-3 வருட வசனங்களில் கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லோருக்கும் புலப்படும் என்பது இங்கு அதன் கருத்து. அடுத்ததாக கேட்கின்றார், பாபாஜி கிரியா சாதகர்களுக்கு ஒரு விடயத்தை கொடுக்கின்றார். நீங்கள் எல்லோரும் உயர்ந்த காரியங்களுக்காக பிறந்திருக்கின்றீர்கள். மிக நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. கிரியா யோகத்தை பயன்படுத்தி உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்து என்று சத்குரு தேவர் ஒரு வாக்கியத்தை இந்த புத்தகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த காரியங்கள் என்ன என்பதை அடுத்த வசனத்தில் கொடுக்கின்றார். உயர்ந்த காரியங்கள் என்றால் என்ன? நிச்சயமாக ஆன்மீகம்தான் என்பதை விளக்குகின்றார். அதாவது நாங்கள் ஆன்மீக தன்மையை நோக்கி செல்ல வேண்டும் என்பது அவருடைய மூல கருத்து. அதன் பின் என்ன சொல்கின்றார்? உலகில் நாம் விளக்கக்கூடாதது உயர் செயல்களாம், ஆன்மீக செயல்கள். தெய்வீக செயல்களை செய்யவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றது அடுத்த வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. நாங்கள் இந்த உலகிற்கு வந்ததே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. எங்களுடைய வினையின் மூலமாகத்தான் இந்த உடலுக்குள் பூந்து இங்கு வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த வினையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த வினையை முடிப்பதற்கு என்பதும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த அனுபவிப்பது என்றால் அதனுடைய கருத்தை முறையாக பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார். அந்த அனுபவம் மூலம் நாங்கள் பெறும் விடயம்தான் அதன் மூல கருத்து. ஆகவே இந்த தெய்வீக இந்த ஆன்மீகத்தை நாங்கள் இந்த அனுபவங்கள் மூலமாக பெற வேண்டும் என்பது பாபாஜியின் கருத்தாக இங்கு அமைகின்றது. இதனால்தான் இது சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று சொல்கின்றோம். ஆகவே அந்த விளக்கத்தை சரியாக இங்கு கிரியா யோகத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அன்பர் சொல்லுகின்றார், இந்த பகுதியில் நீங்கள் ஒரு பாடல் பாடினீர்கள் ஐயா பாபாஜியின் புத்தகத்திலிருந்து. அதை எல்லோரும் எத்தனை பேர் இந்த நற்சிந்தனையை கேட்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் பலரும் உங்களுடைய இந்த சத்சங்கத்தை கேட்பதால் அந்த பாடலை எல்லோருக்குமாக எனக்கும் சேர்த்து ஒரு முறை மீண்டும் பாடுவீர்களா என்பது அவருடைய கேள்வி. அதை செய்வோம் அடுத்ததாக. அதாவது பாபாஜி சொல்கின்றார், தான் என்னத்தை விரும்புகின்றார் என்றால் தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி ஆகியவை தேவை. இதுவே பாபாஜியின் செய்தி. எவ்வளவு அழகான கருத்து! இதிலிருந்து நாங்கள் என்னத்தை அந்த சொற்களுக்குரிய விளக்கத்தை பார்த்து விடுவோம். அதாவது தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி தேவை என்கின்றார். தைரியம் என்றால் நாங்கள் வைராக்கியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அது சொல்லப்படுகின்றது கிரியா யோகத்தில் பல இடமும். உழைப்பு என்று சொன்னால் எங்களுடைய வேலை, எங்களுடைய நாளாந்த பணத்திற்காக உழைக்கும் உழைப்பல்ல. அன்பு, தொண்டு என்பது இரண்டு உழைப்புகள் நாங்கள் செய்ய வேண்டியது. ஆகவே அதைத்தான் உழைப்பென்று பாபாஜி இங்கு குறிப்பிடுகின்றார். தைரியம் இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும், அதனால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்கின்றார். ஆனால் இந்த மகிழ்ச்சியின் விளைவு என்னென்று கூறுகின்றார் இதே பகுதியில். அந்த விளைவு தெய்வீகம். ஆகவே இந்த தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி இருக்கும் போது இதன் விளைவாக, இந்த மூன்றின் விளைவாக எங்களுக்கு கிடைப்பது தெய்வீகம், அதாவது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தின் விளைவு ஆனந்தம் என்பது பாபாஜியினால் கொடுக்கப்படுகின்றது. இப்போது இந்த பாடல் வரிகளை கவனிப்போம் எல்லோரும். மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் வரும் வார்த்தைகள், அவை ஆத்ம ஒளியை பாதிக்க மாட்டா. தூள உடம்பை கூட அவை தொடுவதில்லை. வெளியில் நிகழும் அதிர்வுகள் அவை. உலகம் உன்னை தூற்றட்டும், இகழ்ச்சி மலையில் நினைக்கட்டும். மக்கள் உன்னை அயோக்கியர்கள் என்று தூற்றட்டும். பயப்படாதே, நீ பிரம்மமே, அன்றி வேறில்லை. விவேகத்தை கற்றுக்கொள், பொறி புலன்களை வெறுத்து ஒதுக்கு. உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு. உள்நோக்கிச் செல், அகந்தையை அடக்கு, இதயத்தை தூய்மையாக்கு. அன்பு பாலத்தை கட்டு, அமைதியின் ராஜ்யத்தில் நுழை. எவ்வளவு அழகாக அவருடைய இந்த நான்கு விதிகளிலும் இருந்து நாங்கள் புறப்போவற்றை அழகாக உலகியல் முறையில் வார்த்தைகளாக இந்த பாட்டில் கொடுத்திருக்கின்றார். இது உங்களுக்கு படிக்கும் போதே அதனுடைய விளக்கம் நிச்சயமாக புரிந்திருக்கும். அதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் படித்திருக்கின்றோம் என்பது இங்கு இந்த அன்பருடைய வார்த்தைக்காக இதை நான் வாசித்தேன் என்று. அதன் பிறகு சில விடயங்களை அனுப்பியிருக்கின்றார் கோடிட்டு, அது என்னவென்று பார்த்து விடுவோம். அதாவது, எங்களுடைய எண்ணமும் செயலும் கடவுளின் வெளிப்பாடாக அமைதல் வேண்டும் என்று ஒரு கருத்து கொடுத்திருக்கின்றார். மனிதன் ஞான ஒளி பரட்டும், ஆழ்ந்த உறக்கத்தை போல் அமைதி கிடைக்கட்டும் என்பது அந்த சொற்றொடரை அவர் கீறி அனுப்பியிருக்கின்றார். அதை படித்து அதற்கு விளக்கம் தாருங்கள் என்று. அதாவது, அதை மீண்டும் பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் கடவுளின் வெளிப்பாடாக அமைய வேண்டும். அந்த வெளிப்பாடு என்று சைவ சித்தாந்தம் எதை சொல்கின்றது? எல்லாம் அவன்தான் செய்கின்றான். அதற்கு சுருக்கமான ஒரு சொல்லு படித்திருக்கின்றோம், இறைப்பணி. அதை 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 சார்ந்து அமைய வேண்டும் என்பது பாபாஜியின் கருத்து. மனிதன் ஞான ஒளி பரட்டும், ஆழ்ந்த உறக்கத்தை போல் அமைதி கிட்டட்டும் என்று சொல்கின்றார். நேற்று உறக்கத்தை போல் எங்களுக்கு மௌனம் தேவை என்று சொன்னார். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்த அவத்தைகள் மூலமாக அதை பார்த்தோம். அதாவது, இந்த 35 பொறிகள் எவ்வாறு அடங்குகின்றன? நாங்கள் நனவு நிலையிலிருந்து கனவுக்கு சென்றவுடன் 35 கருவிகளில் 10 கருவிகள் அடங்கி 25 கருவிகளாக செயல்படுகின்றது கனவில். கனவிலிருந்து உறக்கத்திற்கு போகும்போது அந்த 25 கருவிகளில் இன்னும் 13 மூன்று கருவிகள் மாத்திரம்தான் மிஞ்சி உறக்கத்தில் இருக்கும். அந்த மூன்று கருவிகளும் பிராணன், சித்தம், ஆன்மா என்று பார்த்தோம். இது உறக்க நிலை. இன்று பாபாஜி அழகாக அடுத்த பந்தியில் கொடுக்கின்றார், ஆழ்ந்த உறக்கத்தை போல் அமைதி கிட்டட்டும் என்று. உறக்கத்துக்கு அடுத்ததுதான் ஆழ்ந்த உறக்கம். அதை பேருறக்கம் என்று சொல்வோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த நிலையை எட்டும் போது இறுதியாக இருந்த அந்த மூன்று நிலைகள், உறக்கத்தில் இருந்த மூன்று நிலைகளான சித்தம், ஆன்மா, பிராணன், பிராணசக்தி, இதில் சித்தமும் அகல்கின்றது. பிராணனும் ஆன்மாவும் மாத்திரம்தான் பேருறக்கத்தில் இருக்கின்றது. பேருறக்கம் என்றால் உயர்ந்த உறக்கம் என்பது பாபாஜியின் செய்தி இங்கு. அதற்கு அடுத்த நிலைதான் உயிர்ப்படக்கம். இதை நாங்கள் சமஸ்கிருதத்தில் துரியமும் துரியாதீதமும் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே பாபாஜி நேற்று எங்களை இந்த மௌனம் மூலமாக உறக்கத்திற்கு கொண்டு வந்தார். அதன் பின்வரும் வாசிப்பில் உயர்ந்த உறக்கம், பேருறக்கத்திற்கு கொண்டு போகின்றார். அதன் மூலம் எங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று. அதன் சொல் என்ன? அது எங்கு பிரதிபலிக்கின்றது? இந்த நிலையில் கிடைக்கும் அமைதி எங்களுடைய பொறிகளில் 35 கருவிகளில் 33 கருவிகளும் ஆஃப் ஆகிவிட்டது. நாங்கள் அதை உணர்கின்றோம். நித்திரைக்கு போய் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும்போது 2 கருவிகள் தான் மிஞ்சி இருக்கின்றது. அது கடைசியாக நீக்கப்படும் கருவி உறக்கத்திலிருந்து பேருறக்கத்திற்கு சித்தம். அதனுடைய கருத்து என்ன பேராசிரியர் சொல்கின்றார்? சித்தமும் நீக்கப்பட்ட பின் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு செய்யாது. எங்களுக்கு கிடைக்கும் எந்த நிலையிலும் எங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள் எல்லாம் சித்தப்பதிவுகள் தான் என்பதை படித்திருக்கின்றோம். ஆகவேதான் கனவிலும் எங்களை நாய் விரட்டுகின்றது, பாம்பு கொத்துகின்றது, திடுக்கிட்டு எழும்புகின்றோம். ஏனென்றால் சித்தப்பதிவுகள் அங்கு உண்டு. அதை சூட்சும பதிவுகள் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. சூட்சுமத்தில் இருப்பவைதான் கனவில் வந்து எங்களை தொல்லை கொடுக்கும் என்பது பேராசிரியர் சொல்லித்தந்த சூட்சுமம். ஆகவே பாபாஜி இங்கு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று அதில் இருக்கும் அமைதியை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்வது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பேருறக்க நிலை. அதாவது இந்த சித்தமும் அகழுகின்றது. மிஞ்சி இருப்பது எங்களுடைய பிராணசக்தியாக இருக்கும் காற்றும் எங்களுடைய ஆன்மாவும் மாத்திரம்தான். கிளீன் ஸ்லேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். மிகவும் அமைதியான நிலை, ஒன்றுமே தொந்தரவு செய்யாது. ஆனால் அதை நாங்கள் சாதனைகள் மூலமாகவும் எங்களுடைய உண்மை வாழ்க்கை மூலமாகவும் வெட்டி பிடிப்பதற்குத்தான் இந்த கிரியா சாதனைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு அற்புதம்! இறைவன் கொடுத்ததை நாங்கள் உறக்கத்தில் இருக்கும்போது அனுபவிக்கலாம், ஆனால் அதை நாங்கள் உணர முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். கனவை காண்கின்றோம், ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் தெரிவதில்லை, உயிர் படக்கத்தில் ஒன்றும் தெரிவதில்லை. திரும்பி வந்தவுடன் மீண்டும் கட்டிலில் படுத்திருக்கின்றோம். இதைத்தான் அருளாளர்கள் ஞானியர்கள் எல்லோரும் சாதனை மூலம் தவம் மூலம் பெறுகின்றார்கள். அது பாபாஜியின் இங்கு அந்த கருத்து. அதை அந்த அன்பர் கோடிட்டு அனுப்பியிருந்தார். அடுத்தது கேட்கின்றார், உண்மைக்கு என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் ஆத்ம ஞானமே வெற்றிக்கு அழைத்து செல்லும். நேற்று பார்த்து விட்டோம் அதை. ஆத்ம ஞானத்தை பற்றி தன்னலமற்ற செயல் ஓ தொண்டு எதுவாகவும் அமையலாம், அந்த ஆத்ம ஞானமே எங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றியை பற்றி என்ன இங்கு குறிப்பு தருகின்றார் என்றால், பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்லும், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்லும், அழிவிலிருந்து அழியாமைக்கு அழைத்து செல்லும். அதை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார் இந்த அன்பர். ஆகவே இந்த மூன்று செய்திகளையும் பார்ப்போம். சைவ சித்தாந்த அடிப்படையில் பொய்யிலிருந்து உண்மைக்கு செல்வதை சைவ சித்தாந்தம் எவ்வாறு சொல்கின்றது? பாபாஜி அழகாக ஒரு சொல்லிலேயே சொல்லியிருக்கின்றார். அதன் ஆழ்ந்த கருத்து என்ன? எங்களை கடவுள் தன்னுடைய இச்சை காரணமாக இச்சையை ஏற்படுத்தி இந்த உயிர்களை எல்லாம் ஆணவ கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று தனு கரண புவன போகங்களை படைத்து எங்களை இந்த வினைகளை அனுபவிக்க விடுகின்றான். அனுபவத்தை பெற்று அதன் மூலம் இந்த நாங்கள் இந்த ஆன்மீக நிலையை அடைவதற்கு. ஆகவே இந்த மாயா சக்தியால் உருவாக்கப்பட்டதெல்லாம் பொய். அந்த பொய் தான் இங்கு வருகின்றதே தவிர நாங்கள் வாயினால் சொல்லும் பொய்யும் அல்ல, வாயினால் சொல்லும் உண்மையும் அல்ல. ஆகவே பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்கின்றான் என்றால் அதனுடைய கருத்து, இந்த நிலையற்ற நிலையில் இருக்கும் பொருட்களிலிருந்து நிலையான பொருளாகிய பரம்பொருளை நோக்கி எங்களை அழைத்து செல்லுதல் தான் பொய்யிலிருந்து உண்மைக்கு செல்லுதல் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார் அடியேனுக்கு. யான் அறியேன், இப்போது அறிந்தேன். அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்கின்றார் பாபாஜி என்று. இருள் என்றால் என்ன? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஆணவ மலம். ஒளி என்றால் என்ன? இறை ஒளி. ஆகவே எங்களை ஆணவ கட்டிலிருந்து இறைவனை நோக்கி அழைத்து செல்வதை பாபாஜி இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்வேன் என்று கூறுகின்றார். அது அடுத்த சொல்லு. மூன்றாவது, அழிவில் இருந்து அழியாமைக்கு அழைத்து செல்வேன் என்கின்றார். அந்த அழிவென்பதன் கருத்து என்ன? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் அழிவு, அழிவு அழியாமை அழிவிலிருந்தென்றால் அழிவென்று சொன்னால் மரணம், அழியாமை என்று சொன்னால் மரணமின்மை. ஆகவே அது மூன்றாவது கருத்தையும் பாபாஜி கொடுக்கின்றார். அவருடைய வாழ்வே மரணமில்லா பெருவாழ்வு. அதாவது இந்த உடலில் இந்த பொய்யில் நாங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களை உண்மை நிலைக்கு எடுத்து சென்று அங்கு எங்களுடைய ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக நீக்கி இறையொளியை காட்டி அந்த இறையொளியை நாங்கள் பெற்று விட்டோமாக என்றால், முழுவதும் பெற்று விட்டோம் என்றால், அது எங்களை அழியும் இந்த உடல்கள் இருந்து எங்களுடைய உடல்களை நாங்கள் அழித்து அழித்து துன்பங்களை சேகரித்து துன்பங்களை நீக்கி செல்லும் பாதையிலிருந்து எங்களை எடுத்து மரணமில்லா பெருவாழ்வை தருவார் என்பது பாபாஜியின் இந்த மூன்று சொற்களின் விளக்கம். இந்த அன்பர் அதை கோடிட்டபடியால் அந்தளவு தூரத்துக்கு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தை வைத்து பேராசிரியர் சொல்லித்தந்த கருத்தை வைத்து உங்களை அழைத்து செல்கின்றேன். அடுத்தது ஒரு அஞ்சு வசனத்தையே கோடிட்டிருக்கின்றார், அதை பார்ப்போம். எனவே இந்த நிலைக்கு பாபாஜி எங்களை அழைத்து செல்வதற்கு எமக்கு ஆத்ம ஞானம் தேவை என்பது பாபாஜியின் அடுத்த கருத்து. நம்மை நாம் அறிந்தால் பிறரை அறியலாம். பிறரை நேசியுங்கள். நேசிப்பதால் எல்லோருடத்தும் கடவுளை நேசிக்கின்றீர்கள். பிறரை உங்களாகவே நேசியுங்கள். இதுவே பாபாஜியின் உபதேசம். நம்மை அறிதலும் பிறரை அறிதலும் அனுபவத்தில் ஒன்றே. இரண்டையும் அறிதல் வேண்டும். எனவே நம்மையும் அறிதல் வேண்டும், பிறரையும் அறிதல் வேண்டும். ஆனால் ஆத்ம ஞானம் இதற்கு அடிப்படையாக தேவை. இது உலகியல் முறையிலும் இதை நாங்கள் வாசித்து பொருள் கொள்ளலாம். ஆனால் ஆன்மீக சூட்சுமம் இங்கு உண்டு. அதாவது பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தியைத்தான் இது சூட்சுமமாக சொல்கின்றது. எங்களுடைய அன்பு குடும்பத்துக்குள்ளும் எங்களுக்கும் இருக்கும் எங்களுக்குள்ளும் இருக்கும் அன்பு அருளாக வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த அருளானால்தான் நாங்கள் எல்லா உயிர்களிலும் அந்த அன்பை கொண்டு வந்து முடிக்கலாம். அதே போல்தான் தொண்டு. தொண்டு எங்களுக்கு சார்பாக நாங்கள் செய்யும் தொண்டாக அதை சைவ சித்தாந்தத்தில் பாசத்தொண்டு என்று சொல்லலாம். அதை செய்கின்றோம், கூடுதலானவர்கள் செய்கின்றோம். ஆனால் அது பசு தொண்டாக மாற வேண்டும். அதற்கு இறுதியாக பதி தொண்டாக மாற வேண்டும். அந்த பசு தொண்டில் இருக்கும் போது எங்களுடைய ஆன்மாக்காக நாங்கள் செய்யும் தொண்டாகவே கூடுதலாக இருக்கும். அது பதி தொண்டாகும் போது எல்லா உயிர்களுக்கும் செல்லும் தொண்டாக இருக்கும். அதன் பின் இது ரெண்டிலும் நாங்கள் வெற்றி பெறும் போது எங்களை பக்தியில் நாங்கள் உயர்த்தி கொள்கின்றோம். அது சரணாகதிக்கு எங்களை அழைத்து செல்லும் என்பது பாபாஜியின் கருத்து. அதை வைத்துத்தான் இங்கு அவர் இந்த வசனங்களை சொல்லி இருக்கின்றார். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இருந்து சொல்கின்றார். அதாவது நாங்கள் நம்மை அறிதலும் பிறரை அறிதலும் அனுபவத்தில் ஒன்றே என்று மிகவும் அழகாக சொல்கின்றார். இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் நினைக்கின்றோம் சிலர் எங்களிடம் இருந்து மாத்திரம்தான் நாங்கள் அனுபவத்தை பெறலாம் என்று. அது பிழை அல்ல, அது உண்மை. ஆனால் பிறரையும் நாங்கள் எங்களை போன்ற உயிர் என்று பார்க்கும் நிலைக்கு இந்த அன்பு அருளாவதும் தொண்டு தன்னலமற்ற தொண்டாகுவது நிலைக்கும் நாங்கள் போகும் போது இந்த அனுபவம் பிறரிடம் விருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்பது பாபாஜியின் ஊர்ஜிதமான செய்தி இங்கு. இதை சைவ சித்தாந்தத்திலும் பல இடங்களில் பேராசிரியர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே எவ்வளவு அழகாக இதை சொல்கின்றார். உலகியல் கருத்து போல விளக்கத்துக்குரிய எளிய முறையில் சொல்கின்றார். ஆனால் அதற்குள் சூட்சும கருத்துக்கள் பல அடங்கி இருக்கின்றது என்பதை வாசித்து கொண்டு போகும்போது அடியேன் அறிகின்றேன். எல்லோரும் அறிவோம். இது சத்சங்கம். அடுத்ததாக மற்றைய பக்கத்தில் போடுகின்றார் இன்னொரு செய்தி. தெய்வீகம் என்பது யாது? கேள்விக்குறி பாபாஜியின் இல்லை, அது பார்த்து விட்டோம். அடுத்ததாக போடுகின்றார் மற்ற பக்கத்தில், உலகத்தில் அமைதி வேண்டுமென்றால் மனிதன் தன்னலத்தை துறக்க வேண்டும். அது எல்லோருக்கும் ஓரளவு புரியும். தன்னலம் இல்லாது பிறர் நலம் கருதும் நிலைக்கு எங்களுடைய சாதனை உண்மை வாழ்க்கை மூலம் வரலாம் என்பது சைவ சித்தாந்த கருத்து, கிரியா யோக கருத்தாக அமைகின்றது. தன்னலமும் அகந்தையும் அமைதிக்கான தடைகள். இந்த அமைதியை அவர் முதலாவது பக்கத்தில் ரெண்டு பக்கத்திற்கு முன்னே இந்த அமைதியைத்தான் அவர் எங்கு கொன்றே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். பேருறக்கத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். பேருறக்கம் என்றால் என்ன? எங்களிடம் மிஞ்சி இருப்பதாக பிராணனும் ஆத்மாவும் தான். அதுதான் அமைதி, பூரண அமைதி. அது ரெண்டு பக்கத்துக்கு முன் அங்கு ஒரு சொல்லில் அந்த வசனத்தை கொடுத்தார். இங்கு வந்து அமைதியை பற்றி பேசுகின்றார் பாபாஜி. ஆகவே அவர் சொல்கின்றார், தன்னலமும் அகந்தையும் அமைதிக்கான தடைகள். அப்ப அதனுடைய கருத்து என்ன? அங்கு அவர் அமைதியை, நீங்கள் உங்களுடைய பொறிகளை அந்தளவு தூரத்துக்கு கீழே கொண்டு போய் அந்த அமைதியை காணலாம் என்று கொடுத்த அவர், இங்கு அடுத்த கேள்வியாக எங்களுடைய மனதில் எழும், அதை எவ்வாறு நாங்கள் அடைவது? அதற்குரிய பதில்தான் இந்த வசனம். ரெண்டு பக்கத்துக்கு பின், அதாவது தன்னலமும் அகந்தையும் அமைதிக்கான தடைகள் என்று சொல்லிவிட்டார் பாபாஜி. இப்போது யாருக்காவது அந்த கேள்விகள் மனதில் இருந்தால், என்ன மாதிரி அந்த நிலையை அடையலாம், அந்த அமைதியை என்றால் நித்திரையில் அடையலாம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அது இறைவனால் செய்யப்படுகின்றது, அது எல்லோருக்கும் நடக்கின்றது, ஆனால் உணர முடியாது. ஆகவே உணரக்கூடிய அமைதியை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் பாபாஜி இந்த ரெண்டு சொற்களையும் தருகின்றார். உன்னுடைய தன்னலத்தை விட்டுவிடு, உன்னுடைய ஆணவத்தை விட்டுவிடு, உனக்கு அமைதி கிடைக்கும் என்கின்றார். எவ்வளவு அரிய செய்தி! சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து ஒரு வசனத்துக்குள் அடக்கம். அடுத்ததாக சொல்லுகின்றார், உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தி இதயத்தை தூய்மையாக்குங்கள். இங்கு உணர்ச்சிகள் என்று சொல்லப்படுவது சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஐந்து பொறிகளாலும் கிடைக்கும் விடயங்கள் எல்லாமே உணர்ச்சிகள் என்று சொல்கின்றார்கள். ஆகவே பாபாஜி இங்கு அந்த உணர்ச்சி என்ற சொல்லால் இதை கொடுக்கின்றார். உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தி இதயத்தை தூய்மையாக்குங்கள், அதாவது இந்த ஐம்பொறிகளால் அடக்குங்கள், உங்களுடைய பொறிகளை வெல்லுங்கள் என்பது பாபாஜியின் செய்தி. அதனால் என்ன நடக்கப் போகின்றது? உங்களுடைய இதயம் தூய்மையாகின்றது. இந்த இதயம் என்றால் என்ன? எங்களுக்குள் இறைவன் குடியிருக்கும் இடம் இதயம் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் சைவ சித்தாந்த கருத்தில். அதான் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் இறைவனே என்று பல அருளாளர்களும் பாடுகின்றார்கள். ஆகவேதான் அதற்குரிய சூட்சுமத்தையும் பாபாஜி ஒரு வசனத்தில் கொடுக்கின்றார். இவையெல்லாம் எங்களுக்கு இப்போது புலப்படுகின்றது ஏன்? சைவ சித்தாந்த அடிப்படை கிடைத்த பின் எல்லோருக்கும் மெது மெதுவாக இது புலப்பட வேண்டும், புலப்படும். அதற்காகத்தான் இந்த சத்சங்கங்களே எல்லோரும் சேர்ந்து இதற்குரிய விடைகளை பார்த்து கொண்டு போகின்றோம். அடுத்தது சொல்கின்றார், இதயத்தை தூய்மையாக்குங்கள், கடவுளை உணருங்கள். இவ்வளவு அழகாக கொண்டு முடிக்கின்றார். எல்லாம் இரண்டு சொற்கள். இதயம் தூய்மையானவுடன் அந்த இதயத்துக்குள் குடிகொண்டிருக்கும் இறைவனை நீங்கள் உணரலாம் என்கின்றார். இறைவன் எப்போதும் அந்த இதயத்துக்குள் தான் இருக்கின்றான், ஆனால் எங்களால் உணர முடியாத நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம் என்பது அதன் பொருள் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அதனாலே தான் இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த மார்கழியில் நடைபெற்றது, முடிந்துவிட்டது. ரெண்டு தினங்களுக்கு முதல் சாதகர்கள் எல்லோருக்கும் பேராசிரியர் அதை பற்றி கொடுத்த விளக்க உரை அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் எல்லா பாடல்களிலும் இறுதியாக நித்திரையில் இருந்து எழும்புவாயாக என்று முடிகின்றது பாடல் வசனங்களில். அது யார்? எங்களைத்தான் எழுப்புகின்றான். எங்களுக்குள் இருக்கும் இறைவனை எங்களை எழுப்பச் சொல்கின்றார் மாணிக்க வாசகர். இறைவன் தூங்கவில்லை, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் விழிப்படையங்கள் என்பதை சொல்கின்றார் என்று பேராசிரியர் அருமையாக அந்த 30 பாடல்களுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். கேளுங்கள், கேட்காதவர்கள் கேளுங்கள். அந்த செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில். அது இங்கு கொண்டு முடிக்கின்றார் பாபாஜி. அதுக்கு பிறகு சொல்கின்றார், இன்னும் உங்களுக்கு தகவல்கள் தருகின்றார். நீங்கள் எப்படி அந்த நிலைக்கு அடையலாம் என்று எண்ணங்களை பகுத்தாய்வு செய்யுங்கள், நோக்கங்களை பரிசீலனை செய்யுங்கள், அழுக்கை அகற்றுங்கள், ஆத்ம ஞானத்தால் இது லயிக்கும், இது நிச்சயம் என்று சொல்கின்றார். திரும்பவும் எங்களுடைய அழுக்கை அகற்றி நல்லதை உள்ளே எடுங்கள் என்று சொல்கின்றார், அருமையாக சொல்கின்றார். இதற்கு எடுத்த இதற்கு ஒரு ஒரு ஊக்கியாகத்தான் ஒரு 2 அத்தியாயத்துக்கு முன் நாட்குறிப்பை எழுதுங்கள் என்ற ஒரு குறிப்பு தந்திருந்தார். இதுதான் பாபாஜியின் புத்தகத்தின் மகிமை. நாட்குறிப்பு எழுத வேண்டும், அது உங்களுடைய சாதனைக்கு சிறந்தது என்று சொன்னார். அதையும் வாசித்து இங்கு வந்தபோது அந்த நாட்குறிப்பு இங்கு பிரதிபலிக்க வேண்டும் எங்கள் எல்லோருக்கும். ஏன்? அவர் சொன்ன வசனம் இங்கு அப்படி இருக்கின்றது. அது என்ன? எண்ணங்களை பகுத்தாய்வு செய்யுங்கள், நோக்கங்களையும் பரிசீலனை செய்யுங்கள். எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாம் தான் எங்களுடைய செயல்களாக மாறுகின்றன என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதுதான் உண்மையும். ஆகவே இந்த எண்ணங்கள் நோக்கங்களால் தான் எங்களுடைய செயல்கள் நடைபெறுகின்றது, நற்செயல்களும் கெட்ட செயல்களும். இந்த செயல்கள் தான் நாட்காட்டியில் கொண்டு வரப்பட வேண்டிய விஷயங்கள். அதை கொண்டு வரும் போது நாங்கள் அதை தூய்மையாக்கலாம் என்பது மறைமுக செய்தி. ஆகவே பாபாஜியின் சாதனையை, நாங்கள் இந்த அரை மணி நேர சாதனையை செய்வது முக்கியம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய அணுகுமுறைகளையும் நாங்கள் தூய்மைப்படுத்துவதற்குரிய விடயங்களை பாபாஜி கொடுத்து கொண்டே போகின்றார். ஆனால் நாங்கள் அதை எடுத்து சிந்திக்க வேண்டும் என்பது இங்கு இந்த இரண்டு சொற்களில் கொடுக்கப்படும் விடயமாக சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் இந்த விளக்கங்களை தந்திருக்கின்றார். பாபாஜியின் புத்தகத்திற்காக இல்லை, சைவ சித்தாந்த கருத்திற்காக. அடுத்ததாக சொல்கின்றார், இது நிச்சயம் என்றும் சொல்கின்றார், இதில் நீங்கள் வெல்லலாம் என்றும் சொல்கின்றார். உணர்ச்சிகள் கட்டுப்படாத போது மனிதன் விலங்காகின்றார். உணர்ச்சியால் கோபமும் படபடப்பும் வேண்டாம் உண்டாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாவிட்டால் பண்பாடு உண்டாம். கட்டுப்படுத்தப்பட்டால் பண்பாடு உண்டாம். பண்பாடு என்பது எது என்று கேட்டு அதற்கு சொல்கின்றார், அது ஒரு ஒழுக்கம் என்று சொல்கின்றார். இவ்வளவையும் அவர் கோடிட்டிருக்கின்றார். ஆகவே மனிதனுக்குள் தான் எங்களுக்கு இரண்டு குணங்கள் இருக்கின்றது. ஒன்று மனிதத்தன்மையானது, மற்றது விலங்குத்தன்மையானது. இரண்டும் எங்களுக்குள் உண்டு. ஆகவே பாபாஜியின் குறிப்பு, இந்த விலங்குத்தன்மையை நாங்கள் வெல்லலாம், இந்த விடயங்களை கடைசி இரண்டு வசனங்களில் தந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகும் போது, அதாவது எண்ண பகுத்தாய்வு, நோக்கங்கள் மறுபரிசீலனை, அழுக்கை அகற்றும் போது இந்த விலங்குத்தன்மை எங்களை விட்டு போகும். அதை நாங்கள் செய்ய விட்டால் விலங்குத்தன்மை எங்களை ஆட்கொள்ளும் என்பது பாபாஜியின் செய்தி. இந்த அன்பர் இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான அத்தியாயம். அதைத்தான் நான் இப்போது என்னுடைய நற்சிந்தனையில் வாசித்து கொண்டிருக்கின்றேன். ஐந்து பக்கங்கள் தான், ஆனால் ஐந்து பக்கங்களும் 50 என்று சொல்லலாம், 500 என்று சொல்லலாம், அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி அந்த அளவுக்கு அதுக்குள் கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. அவர் இப்போ நேற்று கேட்ட கேள்வியும் இன்று கேட்ட கேள்வியுமாக ரெண்டு பக்கங்கள் தான் அந்த ஐந்து. இன்னும் மற்ற கேள்விகளை அவர் அனுப்பவில்லை. இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இதனுடைய தலையங்கம் என்னவென்றால், ஆனந்தத்தில் ஆனந்தம், பேரானந்தம் என்பது தலைப்பு. அதை பாபாஜி அந்த நிலைக்கு எங்களை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்ற விடயத்தை இந்த ஐந்து பக்கங்களில் கொடுத்திருக்கின்றார். தாதையர்களே, இந்த பக்கத்துக்கு சென்று வாசியுங்கள், அல்லது என்னுடைய கடந்த ஐந்து நான்கு பதிவுகள், நற்சிந்தன பதிவுகள், இன்னும் நான்கு பதிவுகளில் இந்த ஐந்து பக்கங்களும் வருகின்றன. கேளுங்கள், மீண்டும் கேளுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ சிவாய நமஹ. இப்போது இறைவன் ஐயா நினைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது கேளிகள் கருத்துக்கள் உண்டா? இல்லை. கார்த்திகேயன் ஐயா நினைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது கேளிகள் கருத்துக்கள் உண்டா? கார்த்திகேயன் ஐயா, கருத்துக்கள் இல்லை, கருத்துக்களை சொல்லுங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் சிறப்பாக மாணவர்கள் கேட்ட கேள்விக்கும் நீங்க பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கொடுத்த கருத்துக்கும் அந்த அதில் உள்ள கருத்துக்கும் ரொம்ப அற்புதமான சைவ சித்தாந்தத்திலிருந்து அடிப்படை கருத்திலிருந்து சில உமானங்களை கொடுத்தது சிறப்பாக அமைச்சு. சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது. இந்த காலத்துல மாய என்று இருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி கருத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது பெரிய அற்புதம். அது குருநாதர் நமக்கு கருணை அடிப்படையில நமக்கு பாதுகாப்பா இருக்கு, பல விஷயங்களுக்கு நமக்கு இடை காண வைக்கிறார். நம்ம எண்ணங்கள் பறந்து பல மாதிரி பறந்து அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தடை மாதிரி போட்டு ஒரு அணையமாய் போட்டு நமக்கு பல வகையில கருத்துக்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கார் பாபாஜி. அது நம்ம சிந்தனையில் போய் அறிவு நிலைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை அருள்நிலையா மாற்றி அதுல தெளிவா இருந்து நம்ம சாதிக்கக்குள்ள சில அனுபவங்களை நம்ம பெறுறோம். இப்படிதான் அருளாளர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒழுங்கி இருக்கிறவங்க அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நாம கிரியாயோகம் பலனை அதிகமா அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை பாபாஜி நமக்கு தேடி கொடுத்திருக்கிறார். நம்ம கிட்ட பயிற்சி இருக்கு, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இருக்கு. முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாயணம்.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமை என்று காத்தியா பேசிய விடயத்தை நீங்கள் உத்தியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தத்தில் இந்த உத்தி என்பது மிகவும் முக்கியமான சொல்லு. அதாவது உங்களுக்கு ஒரு வழியாக என்பது அதனுடைய அழகான தமிழ் சொல்லு. உத்தியாக பயன்படுத்தலாம் என்று காத்தியா சொன்ன வசனங்களை, ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்தத்தில் வரும் விடயங்கள் எல்லாம் பாபாஜியின் அருளினால் கிடைக்கப் பெறுபவை என்பதை நாங்கள் மனதார கரணங்களாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இதை நீங்கள் அறியுங்கள். ஆகவே நன்றி கத்தியையா, அதை சுருக்கமாக சில உத்திகளை அதற்குள் போட்டுக் கொடுத்தீர்கள். அதன் வழி நிற்போம், இந்த நிலையை அடைவோம் எல்லோருமாக. அங்குதான் பாபாஜியின் அந்த இந்த சத்சங்கத்தில் கூடிய கருத்து இருக்கின்றது. நீ உன்னையும் அறிய வேண்டும், பிறரையும் அறிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய சூட்சுமம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமஃ.